فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد சென்ற வாரத்துக்கு முன்னே வாரத்தில் பிதஅத்து செய்பவர்களுக்கு பின்னால் தொழுகை கூடுமா என்று ஒரு கேள்வி வந்திருந்தது. அந்த கேள்விக்கு அடுத்த வாரம் விடையளிப்பதாக நாம் அந்த இடத்தில் வாக்குறுதி அளித்தோம். சென்ற வாரம் அதற்கு விடையளிக்க தவறிவிட்டது. இந்த வாரம் அந்த கேள்விக்குரிய பதிலை நாம் பார்ப்பதாக கூறியிருந்தோம். அந்த கேள்வி இதுதான், பிதஅத்து செய்யக்கூடிய ஒருவருக்கு பின்னால் தொழுவது கூடுமா? இதுதான் கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் சஹாபாக்கள் காட்டுப்புறங்களில் இருந்து நாட்டுப்பகுதியில் இருந்து வரக்கூடியவர்கள் எத்தனை கேள்விகளை கேட்டிருக்கின்றார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடை அளித்திருக்கிறார்கள். உதாரணமாக ஒருவர் ஒரு கேள்வி கேட்டார், மத்த ஸாஅத்து யா ரசூலல்லாஹ், மறுமையினால் எப்போது வரும்? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள், அதற்கு நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய் என்று. இதேபோல் இன்னொருவர் வந்து ஒரு கேள்வி கேட்டார், நான் ஒரு பெண்ணை திருமணம் முடித்திருக்கின்றேன், இப்போது அந்த பெண்ணுக்கும் எனக்கும் ஒரு பெண் சிறு குழந்தையாக இருக்கும்போது பாலூட்டியதாக கூறுகின்றார்கள், என்ன செய்வது என்று கேட்டார். உடனே அவளை விட்டு பிரிந்து விடு என்று சொன்னார்கள். இப்படி எத்தனையோ கேள்விகள் அந்த காலத்தில் கேட்டிருக்கிறார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இப்படி ஒரு கேள்வி, பிதஅத்துவாதிகளுக்கு பின்னால் தொழுகை கூடுமா என்று எந்த ஒரு சஹாபியும் கேட்டதாக ஒரு ஆதாரம் இல்லை. என்ன காரணம், ஏன் கேட்கவில்லை என்றால், முஸ்லீம்களுக்கு மத்தியில் இப்படியான ஒரு கேள்வி நிச்சயமாக எழ முடியாது. ஏன், ஒரு முஸ்லீம் பிதஅத்து செய்து கொண்டு இருக்க மாட்டார். ஒரு முஸ்லீமான இமாம் ஒரு அமீர் பிதஅத்தை செய்து கொண்டு அந்த ஜமாஅத்தில் இருக்க முடியாது. முஸ்லீம்களுக்கு ஷிருக்குவாதிக்கு பின்னால் தொழலாமா என்று ஒருவர் கேட்க முடியாது. ஒரு முஸ்லீம் ஷிருக்கு வைத்துக் கொண்டு ஒரு காலம் இருக்க மாட்டார். இதே போன்று ஒருவர் குஃபுரில் இருக்கின்றார், குஃபுர் செய்து கொண்டிருக்கிறார், இவருக்கு பின்னால் தொழ முடியுமா என்று ஒருவர் கேள்வி கேட்க முடியாது. இஸ்லாத்துக்கு இப்படியான செயல்கள் ஒரு முஸ்லீமில் வரலாம், அது உடனே திருத்தப்பட்டு தொடர்ந்து இருக்க முடியாது. ஆகவே இந்த கேள்வி கேட்பதே அது ஒரு வீண் கேள்வி என்றுதான் சொல்ல வேண்டும். முஸ்லீம்களுக்குள் இப்படி கேள்வி வரவே முடியாது. பாருங்கள், ஒரு சஹாபி ஒரு நூலை கட்டிக்கொண்டு வந்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டு என்ன சொன்னார்கள், இதை தூக்கி எரிந்து விடு என்றார். உடனே எரிந்து விட்டார்கள். எனவே அங்கு நூல் கட்டுபவருக்கு பின்னால் தொழுகை கூடுமா என்று ஒரு கேள்வி வர வேண்டிய அவசியம் இல்லை. இதே போன்று ஒரு சஹாபி ஒரு ஹராத்தை செய்து விட்டார்கள். ஒரு பெண் தூய்மை இல்லாமல் இருக்கும் போது தலாக் விட்டு விட்டார்கள். தெரிவித்தவுடன் என்ன சொன்னார், பெண்ணை மீட்டிக்கொள் என்றார்கள். உடனே கட்டுப்பட்டார்கள், பிரச்சனையே முடிந்து விட்டது. இப்போது ஒரு ஹராத்தை செய்து கொண்டிருக்கின்றவருக்கு பின்னால் தொழுகை கூடுமா என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை.
இதேபோன்று சில சஹாபாக்கள் ஒரு மரத்தை எங்களுக்கு பரக்கத்துக்காக ஆக்கித்தார்கள், வாழை கொடுவதற்கு என்று கேட்டார்கள். மூசா நபியுடைய கூட்டத்தை போன்று நீங்கள் கேள்வி கேட்கின்றீர்களா என்று கேட்டவுடன் விட்டு விட்டார்கள். எனவே இப்படி ஒருவர் இப்படியான ஒரு கேள்வியை கேட்பதற்கு இடமே கிடையாது. ஆனால் பிரிவுகளில் இப்படியான கேள்விக்கு இடம் இருக்கின்றது. ஏன், ஒருவர் சர்வசாதாரணமாக பொய்த்துக் கொண்டே இருப்பார், ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பார், இவருக்கு பின்னால் தொழுகை கூடுமா என்று கேட்கத்தான் செய்வார்கள். ஏன், அந்த பிரிவுகளில் ஒரு இஸ்லாம் என்பது இல்லை, கட்டுப்பாடு கிடையாது, அந்த இமாமை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. அவர் பொய்த்துக் கொண்டேதான் இருப்பார், அந்த பள்ளியில் அவரை நிறுத்தினால் இன்னொரு பள்ளியிலே சேர்ந்து கொள்வார். அதை விட வேண்டும் என்று ஒரு கட்டளையிட்டு அவரை திருத்துவதற்கு அங்கு ஒரு ஜமாத்து கிடையாது. அவர்கள் இப்படி ஒரு கேள்வி எழலாம், சிகரெட் குடிப்போருக்கு பின்னால் தொழுகை கூடுமா, ஏன் குடித்துக் கொண்டு தெரிவிக்கின்றார்கள். பிரிவுகளில் கேள்வி கேட்கலாம், நூல் கட்டுபோருக்கு பின்னால் தொடலாமா, ஏன் எத்தனையோ உலமாக்கள் நூலை கட்டிக்கொண்டு லப்பைமார்கள் நூலை கட்டிக்கொண்டு தெளிவிக்கின்றார்கள். இது சிறுக்கு அதை அவிழ்த்து வீசுங்கள் என்று அங்கு கட்டளையிடுவதற்கு அவர்களுக்கு ஒரு ஜமாத்து ஒரு அநீதி இல்லை, அவர்கள் கட்டுப்பட போவதும் இல்லை. இதேபோன்று அவர்கள் தெளிவான குஃபரை செய்து கொண்டிருப்பார்கள், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடுவார்கள், நேர்த்தியை செய்வார்கள், சத்தியம் செய்வார்கள். அவர்களுக்கு பின்னால் தொழுகை கூடுமா என்று கேள்வி கேட்கப்படும். ஏன், அவர்களுக்கு மத்தியில் இதை நிறுத்தி அவரை திருத்துவதற்கு ஒரு சக்தி அங்கு ஒரு ஜமாத்தே கிடையாது. ஆகவே ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்குள், முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்குள் இந்த கேள்வி எழ வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி நடக்க முடியாது. பித்அத்தை செய்து கொண்டு ஒரு முஸ்லீம் அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்குள் இருக்க முடியாது. அப்படி இருந்தால் அந்த ஜமாஅத் இஸ்லாமிய ஜமாஅத்தே அல்ல, அது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அல்ல. இது ஒரு கட்டுப்பாடு, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் கட்டுப்பட்டு நடப்பது. குறிப்பாக ஷிர்க், குஃப்ர், பித்அத் அந்த ஜமாஅத்தில் காணப்பட மாட்டார். ஒருவர் அதை தெரியாமல் செய்தால் அங்கு அவரை அழைத்து விசாரித்து தௌபா செய்யும்படி கூறப்படும். அவர் தௌபா செய்து மீண்டு விட்டால் பிரச்சனையை முடிந்து விட்டது. அதற்கு அவர் கட்டுப்பட இல்லை என்றால் அவர் இஸ்லாத்தில் இருந்து வெளியேறியவராகத்தான் கருதப்படுவாரே தவிர, அப்படிப்பட்டவர் இந்த ஜமாஅத்துக்குள் இருந்து கொண்டு தொழுகை நடத்தி கொண்டு இருக்க ஒருவர் வந்து இவருக்கு பின்னால் தொழுகை கூடுமா என்று கேட்பதற்கு இடமே இல்லை. இருந்தாலும் கேள்வி வந்திருக்கின்றபடியால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், உங்களிடத்தில் வந்து ஒரு தீர்ப்பை கேட்டால் நீங்கள் தீர்ப்பை வழங்குங்கள். ஆரம்பத்தில் இப்படி ஒரு சட்டம் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வெளியில் உள்ளவர்கள் வந்து உங்களிடத்தில் ஒரு தீர்ப்பு கேட்டால் விரும்பினால் தீர்ப்பு வழங்குங்கள் அல்லது புறக்கணித்து விடுங்கள், உங்களுடைய விருப்பம். பிறகு அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை இறக்கி சொன்னால் அவர்கள் தீர்ப்பு கேட்டால் தீர்ப்பை வழங்குங்கள். இந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒருவர் வந்து ஒரு தீர்ப்பு கேட்கின்றார், குனுவத்து கூடுமா, கூட்டு துஆ ஓதுவது கூடுமா, மையத்துக்கு குர்ஆன் ஓதலாமா, பித்அத் வாழ்க்கை பின்னால் தொடலாமா என்று கேட்டால் அந்த கேள்விக்குரிய பதிலை குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் கொடுப்பது எங்களுடைய கடமை. ஆகவே அந்த கேள்வி ஒன்று கேட்டு இங்கு ஒரு துண்டு போடப்பட்டிருந்த பெட்டியில் விதத்துவாதிக்கு பின்னால் தொடலாமா என்று வரைக்கும் இஸ்லாம். ஆகவே அந்த கேள்விக்குரிய பதிலை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னால் இந்த விதத்துவாதிக்கு பின்னால் தொழுகை கூடுமா என்று கேட்டிருக்கின்றபடியால் ஆரம்பத்தில் நாங்கள் கொஞ்சம் இந்த தொழுகையை பற்றி சில முக்கியமான விடயங்களை பார்த்துக் கொள்வோம். ஏனென்றால் தொழுகை என்பது ஒரு லேசான ஒரு அமல் அல்ல, இது முக்கியமான ஒரு வணக்கம். ஒருவர் இஸ்லாத்தை தழுவியதற்கு பிறகு முதலாவது செய்ய வேண்டிய வணக்கம் இந்த தொழுகையாகும். இந்த தொழுகை ஒருவரிடத்தில் இல்லை என்றால் அவர் முஸ்லீமாக இருக்கவும் மாட்டார். ஆகவே இந்த தொழுகை பற்றி சுருக்கமான சில விளக்கத்தை எடுத்துக்கொண்டு அந்த கேள்விக்குரிய பதிலை பார்க்கலாம். இந்த தொழுகை இருக்கின்றது, இதற்கு அல்லாஹ் தஆலா சில நேரங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த நேரத்தில் அந்த தொழுகையை தொழ வேண்டும். எல்லா வணக்கங்களும் இந்த பூமியில் வைத்து கடமையாக்கப்பட்டது. இந்த தொழுகை இருக்கின்றது, இது ஏழு வானத்துக்கு மேலால் வைத்து கடமையாக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேராஜ் சென்ற நேரத்தில் ஆரம்பத்தில் 50 நேரத்தை அல்லாஹு தஆலா கடமையாக்கினான். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இதை குறைத்து தரும்படி கேட்டார்கள். உம்மத்துக்கு தாங்க முடியாது என்று சொன்னார்கள். அப்போது அல்லாஹு தஆலா அதை குறைத்து 5 நேரமாக ஆக்கினான். ஆனால் 50 நேரத்துக்குரிய தொழுகைக்குரிய நன்மையை இந்த 5 தொழுகைக்கு அல்லாஹு தஆலா வழங்குகின்றான். இந்த தொழுகையை நினைத்தவாறு தொழ முடியாது. வேறு பிரிவுகள் உள்ளவர்களை நாங்கள் பார்க்கின்றோம், அதிகமானவர்களுக்கு தொழுகையே கிடையாது. 100 to 60% தொழுவதில்லை. 100 to 60% தொழுகை கிடையாது. இன்னும் சிலர் என்ன செய்வார்கள், அந்த தொழுகையை இரவு நேரத்தில் இஷாவோடு தொழுபவர்களும் இருக்கின்றார்கள். இன்னும் சிலர் இருக்கின்றார்கள் ரமலான் மாதத்தில் எல்லா ஒரு வருஷத்துக்குரிய தொழுகையை கதா செய்பவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் குர்ஆன் ஹதீஸில் இதற்கு எந்த ஒரு ஆதாரம் கிடையாது. அப்படி தொழ முடியாத அந்த தொழுகையை அல்ல அங்கீகரிக்கப் போவதும் இல்லை. இந்த ஸலாத்து கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா. சூரத்து நிசாவில் அல்லாஹ் கூறுகின்றான், 103வது வசனம், நிச்சயமாக தொழுகை விசுவாசிகளுக்கு குறிப்பிடப்பட்ட நேரத்தில் ஆக்கப்பட்டிருக்கிறது, அந்த நேரத்தில் அதை சொல்ல வேண்டும். அப்போது நான் தொழுகை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். இந்த தொழுகை எப்படிப்பட்டது என்றால், இதை அல்லாஹ் தஆலா விடுவதனால் மன்னிக்க மாட்டான். எந்த அளவுனால் இந்த தொழுகை எப்படி கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்றால், இது ஒருவர் நோயிற்று கடந்தால் கூட இந்த தொழுகையை தொழ வேண்டும். பிரயாணத்தில் இருந்தாலும் இந்த தொழுகையை சுருக்கி தொழ வேண்டும். அடுத்தது போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது கூட இந்த தொழுகையை விடுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது கூட எதிரிகள் யுத்தம் நிறுத்தம் செய்யவில்லை என்றால் இமாம் என்ன செய்வார், தொழுகை ஆக வேண்டும். அவர்கள் கட்டளையிடுவார், ஒரு பகுதியாக அவர்களை பிரித்து இமாம் அவர்களுக்கு ஒரு ரக்அத்தை தொழுகைப்பார், பிறகு மற்றவர்கள் இங்கு வருவார்கள், இவர்கள் செல்வார்கள். இப்படி இந்த தொழுகையை தொழுகை ஆக வேண்டும். ஜிஹாது நடக்கும் போது கூட இந்த தொழுகையை விடுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. ஆனால் சரியான இஸ்லாம் துண்டு துண்டாக பிரிக்கப்பட்டு போன காரணத்தினால் இது போன்ற எத்தனையோ கடமைகள் எல்லாம் என விடுபட்டு விட்டன. அதுவே ஒன்றுதான் இந்த தொழுகை. இந்த தொழுகையை ஒருவர் தொழாமல் விட்டால் அவர் காபிராகி விடுவார் என்று தெளிவாக குர்ஆனும் ஹதீஸும் கூறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய எத்தனை ஹதீஸ்களை நீங்கள் பார்க்கலாம். ஒருமுறை இந்த பல ஹதீஸில் நான் வாசித்து காட்டியிருக்கின்றேன். ஸஹீஹ் முஸ்லிமில் வருகின்றது, இன்ன பைன மஜ்ரி வ பைன ஷிர்கி வல் குஃபர் தர்க்கு ஸலாம். ஒரு குஃபர் உள்ளவர் ஷிர்க் உள்ளவருக்கும் ஒரு முஸ்லீமுக்குள்ள வித்தியாசம் இந்த தொழுகை விடுவது. தொழுகை ஒருவர் விட்டால் இவர்கள் குஃபர் ஷிர்க் இருக்கிறது என்பது கருத்தாகும். குஃபர் ஷிர்க் யார் இருக்கின்றதோ கடுகளவும் அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். இன்னொருத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் அஹ்து அல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா ஃமன் தரக்ஹா ஃபக்கத் கஃபர். எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசமே இந்த தொழுகைதான். யார் இதை விடுகின்றாரோ அவர் நிச்சயமாக நிராகரித்து விட்டார் என்று சொன்னார்கள். இதுவும் சஹீஹான ஹதீஸ். இது திருமதியிலே நஸாயிலே இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. இதே போன்று இன்னொரு இடத்தில், லைஸ பைனல் அப்தி வ ஷிர்க் இல்லா தர்க்கு ஸலா ஃபஇதா தரக்ஹா ஃபக்கத் அஷ்ரக். ஒரு முஸ்லிமான அடியானுக்கும் ஷிர்க்குக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் இந்த தொழுகையை விடுவதாகும். யார் இதை விடுகின்றாரோ அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார் என்றார்கள். இது இப்னு மாஜாவில் வந்திருக்கின்றது. ஆகவே இந்த ஹதீஸுக்கு அவர்கள் எல்லாம் மாற்று விளக்கம் கொடுக்கிறார்கள். பிரிவில் உள்ளவர்கள் எப்படி தொழுகையை விட்டால் ஒருவர் முஷ்ரிக்கு காஃபிராக மாட்டார், ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னார்கள் என்றால், இது பயம் காட்டுவதற்காக கூறப்பட்டது. அப்படி பயம் காட்டினால்தான் அவர்கள் தொழுகையை விட மாட்டார்கள் என்று கூறுகிறார்கள். இவருடைய கூற்று உண்மையாக இருந்தால் இவர்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த படிக்கு இதற்கு விளக்கம் கொடுக்காமல் அப்படியே சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால்தான் அவர்கள் தொழுவார்கள். ஆனால் இதற்கு விளக்கத்தை கொடுத்து இது பயம் காட்டுவதற்கு சொல்லப்பட்டது. எனவே தொழுகை விட்டால் காதல் முஷிரி காண மாட்டார் என்றால் அவர் ஏன் தொழுகின்றார்? எனவேதான் 180, 70, 60 தொழுவதில்லை. இது இவருடைய மனோ இச்சையை கொண்டு இந்த விளக்கம் கொடுக்கின்றார்களே தவிர ஒரு இடத்தில் கூட குர்ஆன் ஹதீஸில் இப்படி ஒரு ஆதாரம் கிடையாது. இது பயங்காட்டுவதற்கு சொல்லப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக எந்த ஒரு இடத்திலும் ஆதாரம் இல்லை. வெறுமனே இந்த உலமாக்களுடைய மனோ இச்சையை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த தொழுகையை பாருங்கள், ஒரு இஸ்லாமிய ஹிலாபத் ஆட்சி இருக்கும் போது தொழுகையை யாராவது விட்டால் அவரோடு அந்த இமாம் போராடுவார், என்ன செய்வார், அவர்களை வெட்டுவார். அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் தௌபா செய்து குஃபிரிலிருந்து தௌபா செய்து மீண்டு தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்து கொடுத்தால் அவர்களை விட்டுவிடுங்கள். இன்னொரு இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமிர்த்து அன் உகாத்தில் அன்னாஸ், மக்களை எதிர்த்து போராடும்படி நான் கட்டளையிடப்பட்டிருக்கின்றேன். தொழுகை நிலைநாட்டி ஜகாத்து கொடுக்கும் வரை போராடும்படி கட்டளையிடப்பட்டிருக்கின்றேன். இப்படி செய்தால் இந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று கூறி தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தையும் பைத்துல் மாலுக்கு ஒப்படைத்தால் அவர்களுடைய பொருள்களையும் உயிர்களையும் என்னிடத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வார்கள் என்று சொன்னார். இந்த தொழுகை ஒருவர் விட்டால் இஸ்லாத்திலிருந்து போய்விடுகின்றார். ஒரு ஹிலாபத்தில் ஒருவர் தொழுகையை விட்டு இருக்க முடியாது, அங்கு இமாம் போராடுவார். இந்த அளவு இந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் இருக்கின்றது. இந்த முக்கியத்துவம் இப்போது எங்கு இருக்கிறது? இது ஜமாஅத் முஸ்லிமியா எந்த பிரிவிலும் கிடையாது. எந்த ஒரு பிரிவைகள் எடுத்து பார்த்தாலும் அதில் அதிகமானவர்கள் தொழாதவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஜமாஅத் முஸ்லிமியில் ஒருவர் கூட இந்த தொழுகையை விட்டு விட்டு இருக்க மாட்டார். ஏன்? ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பைஅத்து செய்த ஒவ்வொருவரும் குர்ஆன் ஹதீஸுக்கு அல்லாஹ்வும் அவருடைய தூதர் என்ன விளக்கம் கொடுத்தாரோ அந்த விளக்கத்தை அவர்கள் எடுப்பார்கள். ஏனையவர்கள் கொடுக்கின்ற விளக்கத்தை எடுப்பதில்லை. அதனால் தான் இதை யாரும் தொழுகை விடுவதில்லை. அனைவரும் தொழுவார்கள், ஆண்கள் பெண்கள் எல்லாம். யாராவது ஒருவர் தொழுகையை விடுகிறார் என்றால் அவர் உண்மையில் ஒரு முனாஃபி நயவஞ்சகராக இருப்பாரே தவிர ஒரு காலமும் முஸ்லீமாக இருக்க மாட்டார். அப்படி ஒருவர் இருக்கலாம், பிரச்சனை இல்லை, தொழாமல் இருப்பார். ஏன் வருகின்றது? அவர்களுக்கு தொழுகை என்றால் பெரும் பாரமாயிருக்கும். சோம்பேறிகள், அவர்களுக்கு தொழுவதற்கு விருப்பமே இருக்காது. அந்த ஜமாத்துக்கு கட்டுப்பட வேண்டும், இல்லை என்றால் கொண்டு விடுவார்கள் என்று பயந்து அவர்கள் தொழுவார்கள், அல்லது நடவடிக்கை எடுத்து விடுவார்கள் என்று பயந்து தொழுவார்கள். அப்படி அந்த ஜமாத்தில் யாராவது ரகசியமாக இந்த தொழுகையை விட்டு விட்டு இருக்கிறார் என்றால் அவர் ஒரு நயவஞ்சகராக இருப்பாரே தவிர ஒரு காலமும் முஸ்லீமாக இருக்க மாட்டார். அடுத்தது இந்த தொழுகை இருக்கின்றதே, இது எப்படிப்பட்டது என்றால் இதை தொழும்போது யாரும் அவரை கொலை செய்ய முடியாது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒருவர் ஒரு பயங்கரமான குற்றத்தை செய்து விட்டார். உடனே ஒரு சஹாபி கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு அனுமதித்தார்கள், இவருடைய கழுத்தை இந்த இடத்தில் வெட்டி விடுகின்றேன். என்ன சொன்னார்கள்? சொன்னார்கள், வேண்டாம், ஒருவேளை அவர் தொழுபவராக இருப்பார் என்றார்கள். இங்கு பாருங்கள், ஒருவர் தொழுது கொண்டிருந்தால் அவரை கொல்ல வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்தில் கட்டளையிட்டிருக்கின்றார்கள். இதேபோன்று இந்த தொழுகையை பற்றி இன்னொரு இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சில நேரத்தில் அமீர்மார்கள் வருவார்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் சில அமீர்கள் வருவார்கள், அவர்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்படும், என்ன செய்வார்கள்? இந்த தொழுகையை பிற்படுத்துவார்கள், உரிய நேரத்தில் தொழாமல். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் சொல்லுங்க, அப்படியான ஒரு காலத்தில் நாங்கள் இருந்தால் அவரை எதிர்த்து போராடினால் என்ன என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா மா அகாமு ஃபீக்கும் அஸ்ஸலாம், அந்த அமீர் இமாம் உங்களுக்கு தொழுகையை நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவருக்கு எதிராக நீங்கள் வாளை தூக்க கூடாது என்று கட்டளையிட்டார். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இது எதை காட்டுகிறது? இந்த தொழுகையின் முக்கியத்துவம். ஒருவர் இந்த சத்தியத்துக்குள் நுழைந்து இந்த தொழுகையை நிலைநாட்டிக் கொண்டிருந்தால் அவரை எதிர்த்து யாரும் போராடக்கூடாது. எனவேதான் ஒரு இடத்தில் வருகிறது, அவர் குறிப்பாக இந்த சுபஹ் தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுதால் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் ஆகிவிடுகிறார் என்றெல்லாம் வருகின்றது. அடுத்தது இந்த தொழுகை இருக்கின்றது, இதை பேணி சரியாக தொழ வேண்டும். அல்லாஹ் கட்டளை இருக்கின்றான், தொழுகையை சரியாக பேணி தொழுக. அது விசேஷமாக நடு தொழுகை, அசர் தொழுகையை பேணி தொழுங்கள் என்று வந்திருக்கின்றது. இந்த இடத்தில் பாருங்கள், மதுஹபுகளுக்கு மத்தியில் இமாம்களுக்கு மத்தியில் கருத்து மோதல். நடு தொழுகை என்றால் எது? சிலர் கூறுகின்றார்கள் சுபஹ், ஃபஜ்ர் தான் நடு தொழுகை. சிலர் கூறுகின்றார்கள் ஜுஹர், சிலர் கூறுகின்றார்கள் மக்ரிப், இன்னும் சிலர் கூறுகின்றார்கள் இஷா என்று. இப்படி ஏன் இவர்களுக்கு மத்தியில் கருத்து மோதல் வந்தது என்றால், இவர்கள் சரியான ஹதீஸ்களை காணவில்லை. சரியான ஹதீஸ் வந்திருக்கின்றது, நடு தொழுகை என்பது அசர் தொழுகை என்று அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனுக்கு விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள். எனவே குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்கம் யார் கொடுக்க வேண்டும்? ஒன்று, ஒரு குர்ஆனுடைய ஆயத்துக்கு அல்லாஹ் விளக்கம் கொடுக்க வேண்டும், அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கம் கொடுக்க வேண்டும். ஹதீஸுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கம் கொடுக்க வேண்டும். ஏனையவர்கள் கொடுக்கின்ற விளக்கம் இருக்கின்றது, இதை ஒரு முஸ்லீம் எடுப்பது கடமையான. அவர்களுடைய விளக்கத்தை எடுக்கின்ற காரணத்தினால்தான் இவ்வளவு பிரிவுகளும் பிளவுகளும் கருத்து மோதலும் ஏற்படுகின்றன. இங்கு பாருங்கள், இதுல ஏன் கருத்து மோதல்? சஹிஹான ஹதீஸ் இருக்கின்றது, நடு தொழுகை அசர் தொழுகை. குர்ஆனில் வருகின்றது, நீங்கள் தொழுகையை பேணி தொழுங்கள், விசேஷமாக அசர் தொழுகை. நடு தொழுகை, நடு தொழுகை அது எது? ஹதீஸ் கூறுகின்றது அசர். அசர் தொழுகை யாராவது விட்டால் அவருடைய முழு அமல்களும் அழிந்து நாசமாகிவிடும், தன்னுடைய குடும்பத்தையே இழந்ததற்கு சமம் என்று ஹதீஸ் வருகின்றது. மிக கவனமாக அசர் தொழுகையை பேணி தொழ வேண்டும். அடுத்தது, இந்த தொழுகையை தொழுவது இருக்கின்றது, இது சுவர்க்கத்திற்கு இட்டு செல்லும். அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷானுஹு தஆலா கூறுகின்றான், வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன், எவர்கள் இந்த தொழுகையை பேணி தொழுகின்றார்கள், உலாய்கஹுமுல் வாரிஸூன், இவர்கள்தான் சொர்க்கத்திற்கு வாரிசுகள், உரிமையாளர்கள். அல்லதீன யரிதூனல் ஃபிர்தௌஸ், இவர்கள் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அனந்தரமாக்கிக் கொள்வார்கள். ஹும் ஃபீஹா காலிதூன், அது நிரந்தரமாக இருப்பார்கள். ஆகவே ஒருவர் பைஅத்து செய்து ஜமாஅத்தில் முஸ்லிமீன் நுழைந்து விட்டால் அடுத்த கடமை இந்த தொழுகை. இது இஸ்லாத்தின் தூண்களில் மிக முக்கியமான ஒன்று. இதை யாராவது விட்டால் அவர் நிச்சயமாக இஸ்லாத்திலிருந்து வெளியில் போய் நிரந்தர நரகத்தை அடைவார். சரியாக பேணி தொழுது வந்தால் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற தொழுது சொர்க்கத்தை அடைந்து கொள்வார். ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் இருக்கின்றது. இதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தால் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை கேளுங்கள். ஏன்? இது அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழாக இருக்கின்றது. இந்த ஜன்னத்தில் ஃபிர்தௌஸுக்கு அடுத்தது அல்லாஹ்வுடைய அரசு, இதை கேளுங்கள் என்றார்கள். ஆகவே நாங்கள் தொழுகையை முடித்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கும் போது, குறிப்பாக யா அல்லாஹ் எங்களுக்கு ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை தாய் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் கட்டளை வந்திருக்கின்றது. இதே போன்று இந்த தொழுகையை பேணி தொழுபவர்களுக்கு சுவர்க்கத்தில் பெரும் கண்ணியம் இருக்கின்றது. மலக்குகள் எல்லாம் வந்து அவரை கண்ணியப்படுத்துவார்கள். வல்லதீனஹும் அலா ஸலாத்தின் யுஹாஃபிதூன் உலாயிக ஃபீ ஜன்னாத்தின் முக்ரமூன், எவர்கள் இந்த தொழுகையை பேணி தொழுது வருகின்றார்களோ அவர்களை சொர்க்கத்திலே கண்ணியமாக்கப்படும் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை பற்றி ஒரு இடத்தில் சொன்னார்கள், மன் ஹாஃபல அலைஹா, யார் இந்த ஐந்து நேர தொழுகையை சரியாக பேணி தொழுகின்றார்கள்? பேணி தொழுகை என்றால் என்ன? ஜமாஅத்தோடு தொழுவது, முடியுமானவரை ஜமாஅத்தோடு. சில நேரங்களில் ஒருவருக்கு இந்த ஜமாஅத்து தவறலாம், பிரயாணங்கள் போவார், வேலைகள், இப்படி சில நேரங்கள் தவறிவிடும். முடியுமானவரை ஜமாஅத்தோடு இந்த தொழுகையை தொழ வேண்டும். இப்படி யாராவது இந்த தொழுகையை பேணி தொழுதால் கானத்லஹு நூரன் வ புர்ஹானன் வ நஜாத்தன் யௌமல் கியாமா, மறுமையில் இவருக்கு அது பிரகாசமாக வரும். இதே போன்று அவருக்கு ஒரு ஆதாரம் கிடைத்து வரும் சுரக்கம் நிலைகளுக்கு. வ நஜாத்தன் யௌமல் கியாமா, அவருக்கு நரகத்திலிருந்து இது பாதுகாப்பாகவும் இருக்கும் என்று சொன்னார். முதலாவது பிரகாசம், சரியா? அந்த தொழுகின்றார்கள் அவர்களுக்கு முன்னால் பிரகாசம் வீசிக்கொண்டே இருக்கும் ஒளி. அடுத்தது இவருக்கு ஒரு ஆதாரம் இருக்கும் சுவர்க்கம் நுழைவதற்கு. அடுத்தது நஜாத், வெற்றி, பாதுகாப்பு நரகத்திலிருந்து. வமல்லம் யுஹாஃபிழ் அலைஹா, யார் இதை சரியாக பேணி தொழவில்லையோ. ஒருவர் இந்த சத்தியத்துக்குள் இருக்கின்றார், ஆனால் அவர் இந்த தொழுகையில் பேணுவதில்லை. என்ன செய்கின்றார்? தொழுகை சரியாக பேணி தொழாமல் விடுகின்றார், அல்லது கோழி குத்துவதை போன்று தொழுகின்றார். அந்த தொழுகை உரிய முறைப்படி குர்ஆன் ஹதீஸ் வந்தபடி தொழுவதில்லை. இப்படி ஏதோ மோசடி செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு ஹதீஸில் வருகின்றது, கள்ளன் யார் என்று உங்களுக்கு சொல்லவா என்று கேட்டார்கள். திருடர்கள் யார்? அப்போது அது யார் சொல்லுங்கள், யார் சொல்லா என்று கேட்டபோது சொன்னார்கள், தொழுகையை திருடுபவர்கள் என்றார்கள். தொழுகை எப்படி திருடுவது என்று கேட்டபோது சொன்னார்கள், கோழி குத்துவதை போன்று தொழுபவர்கள். இப்படியும் யாராவது இருக்கலாம். இப்படி இவர்கள் செய்தால் லம் யக்குன் லஹு நூர், அவருக்கு மறுமையில் அது பிரகாசமாக இருக்காது, இருளாகிவிடும். வலா புர்ஹான், சுவர்க்கம் நுழைவதற்கு ஆதாரம் கிடைக்காது. வலா நஜாத், வெற்றியும் நரகத்திலிருந்து தப்புவதும் கிடையாது. என்ன நடக்கும்? மறுமை நாளிலே அல்லாஹ் அவனை காரூனுடனும் வ ஃபிரௌனுடனும் வ ஹாமானுடனும் வ உபய் இப்னு கலபுடனும் எழுப்புவான் என்று சொன்னார்கள். காரூன் யார் உங்களுக்கு தெரியும்? ஃபிரௌனுடைய மந்திரி. ஃபிரௌன் மூசா நபி காலத்தில் இருந்தவன். இதே போன்று ஹாமான் என்று ஒருவன் இருந்தான், ஒரு மந்திரி ஃபிரௌனுடைய. உபய்யுபுன் ஹலப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் மக்காவில் இருந்த பெரும் கொடிய காவிரர்களில் ஒருவர். இவர்களோடு அல்லாஹு தஆலா எழுப்புவார் என்று சொன்னார்கள். பாருங்கள், தொழுகின்றார்கள் ஆனால் தேனி தொழுவதில்லை. இப்படி தேனி தொழாதவரையே இந்த காரூன், ஃபிரௌன், ஹாமான், உபய்யுபுன் ஹலபுடன் எழுப்புவான் என்று ஹதீஸில் வந்திருக்க, தொழாதவருக்கு என்ன நடக்கும்? அவர் எப்படி முஸ்லீமாக இருப்பார்? இந்த இடத்தில் கூட பாருங்கள், ஒரு முஸ்லீமை அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட இந்த கொடிய காவிரிகளோடு எழுப்புவானா? ஒரு காலம் அனுப்பும், முனாஃபிக்காகத்தான் இருப்பார். அல்லாஹு தஆலா காப்பாற்ற வேண்டும். தொழுகையில் நாங்கள் மிக பேணுதலாக இருக்க வேண்டும். தொழும்போது உரிய முறையில் ஒது செய்து உரிய நேரத்தில் சரியாக அந்த தொழுகை எப்படி தொழ வேண்டும் என்று வந்திருக்கின்றதோ அந்த பிரகாரம் தேடுதலாக உள்ளச்சத்துடன் சரியாக அந்த தொழுகையை நாங்கள் தொழுது முடிக்க வேண்டும். ஏதோ இதில் நாங்கள் பொடுபோக்காக இருந்து இப்படி ஏதாவது செய்வோமே ஆனால் அது யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு இது பெரிய ஒரு வேலை அல்ல, அவர்களுக்கு எந்த கண்ணியம் கிடையாது, அல்லாஹ் அவர்களை அழித்து விடுவாங்க. அடுத்து அல்லாஹு தஆலா குர்ஆனிலும் கூறுகின்றான், எவர்கள் தொழுகையில் பொடுபோக்காக இருக்கின்றார்களோ இவர்களுக்கு வயல் என்ற நரகம் கிடைக்கும் என்று அல்லாஹ் குர்ஆன் கூறுகின்றான். அடுத்தது இந்த தொழுகையுடைய முக்கியம் என்னவென்றால், இது மானக்கேடான விஷயங்கள் பாவங்களில் இருந்து ஒரு மனிதனை பாதுகாக்கும். பாருங்கள், சரியாக ஒருவர் ஐந்து நேரம் தொழுகிறார் என்றால் அவரை இந்த தொழுகை கூடாத செயல்களில் இருந்து பாதுகாக்கும். இப்போது ஒருவர் இந்த ஐந்து நேர தொழுகையை சரியாக பேணி தொழுதால் அவரை இந்த தொழுகையை பாதுகாக்கும். யாராவது இந்த ஜமாஅத்தில் முஸ்லிமீனுக்குள் இருந்து கொண்டு பிழையான விஷயங்களில் ஈடுபடுகிறார்கள் என்றால் அதனுடைய கருத்து இந்த தொழுகை சரியாக அமையவில்லை என்பதாகும். தொழுகை சரியாக அமையவில்லை. அப்படி பிழை செய்பவர்களுக்கு தெரியும் தான் பிழை செய்கின்றேன் என்று. உடனே அவர் என்ன செய்ய வேண்டும்? இந்த தொழுகையில் கோளாறு இருக்கிறது என்று அவர் விளங்கி அந்த தொழுகை சரியாக திருத்திக் கொள்ள வேண்டும். பாருங்கள், 5 நேர தொழுகைக்கும் ஜமாஅத்தோடு வந்து தொழுது கொண்டு அப்படி இருந்தால் நிச்சயமாக அவர் தீமையான காரியத்தில் ஈடுபட மாட்டார். யார் பள்ளியோடு தொழுகையோடு எந்த தொடர்புகளும் சரியாக ஜமாஅத்தோடு வைக்காமல் தனிப்பட்ட முறையிலே அப்படி இருக்கும் போதுதான் சைத்தான் அவர்களை வழிகெடுப்பதற்கு முயற்சி செய்வான். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக இந்த தொழுகை மானக்கேடான விஷயம் கூடாத விடயங்களில் இருந்து அவரை இது பாதுகாக்கும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். அடுத்தது, இந்த தொழுகையை தொழும்போது முடியுமான வரை ஜமாஅத்தோடு வந்து தொழ வேண்டும். ஜமாஅத்தோடு இல்லாமல் ஒருவர் தனியே யாராவது தொழுதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எவனுடைய கையில் என்னுடைய ஆத்மா இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக, லகத் ஹமம்து அன் ஆமுர பிஸ்ஸலாஹ், தொழுகையை நடத்தும்படி ஒருவருக்கு நான் கட்டளையிட்டு விட்டு, சும்மா ஆமுர ரஜுலன் ஃபயஅம்முன்னா சும்மா உஃபாலிது இலா ரிஜாலின் ஃபஉஹர்ரிகு அலைஹிம் புயூதஹும், பிறகு ஒருவரை இமாமாக நியமித்து விட்டு நான் சிலரை அழைத்துக் கொண்டு சென்று யார் வீடுகளில் தொழுகின்றார்களோ அவருடைய வீடுகளை நெருப்பினால் எரிக்க நான் முயற்சி செய்கிறேன், விரும்புகிறேன் என்றார். ஆகவே தொழுகை என்பது தனியே தொழுவது அல்ல, தொழுகை என்பது ஜமாஅத்தோடு தொழுவதுதான். இதுதான் அசல் அகீமுஸ்ஸலா, தொழுகை நிலைநாட்டு. தனியே தொழுவதாக இருந்தால் அல்லாஹ் குர்ஆன்ல சல்லூன்னு சொல்லியிருப்பான், தொழுங்கள் என்று. அகீமுஸ்ஸலா என்று சொல்ல மாட்டான். தொழுகை நிலைநாட்டுவது எப்படின்னா ஜமாஅத்தோடு தொழுவதாக. அடுத்தது, இந்த தொழுகை எப்படி தொழ வேண்டும்? இமாமை பின்பற்ற வேண்டும். பிரிவுகளை இப்படி பார்க்க முடியாது. பிரிவுகளை பாருங்கள், ஒரு இமாம் தொழுவிப்பார், பின்னால ஒரு சிலர் பாத்தியா ஓதுவார்கள், ஒரு சிலர் பாத்தியா ஓத மாட்டார்கள். இமாம் குனுவத்து ஓதுவார், இவர்கள் குனுவத்து ஓத மாட்டார்கள். இமாம் குனுவத்து ஓத மாட்டார், இவர்கள் குனுவத்து ஓதுவார்கள். இமாம் நெஞ்சியிலே கட்டியிருப்பார், பின்னால் உள்ளவர்கள் பணித்து தொப்புளுக்கள் கட்டுகளும் இருப்பார்கள். இப்படி இமாமுக்கு மாமூமுக்கு இடையிலே நிறைய வித்தியாசம் காணப்படுகிறது. தெரியல என்ன காரணம்? அது இஸ்லாம் அல்ல. சரியான இஸ்லாம் இருந்தால், இஸ்லாமிய ஜமாஅத் ஜமாஅத்துல் முஸ்லிமீனா இருந்தால், அதிலே ஒரே விதமாகத்தான் இருக்கு தொழுகை. இமாமுக்கு பின்னால் 100,000 பேர் இருப்பார்களே, ஆனால் இந்த இமாமுடைய தொழுகையை போன்றுதான் இந்த 100,000 பேருடைய தொழுகையும் இருக்கும். அங்கு வித்தியாசம் காணப்பட மாட்டார். இது இஸ்லாம். ஆனால் பிரிவுகளில் சவுதி அரேபியாவில் சென்று பாருங்கள், ஹஜ்ஜி காலத்தில் சுபஹான கஅபாவிலே இமாம் தொழுவிப்பார். மினாவில் நடக்கும், அரபாவில் தொழுகை நடக்காது, இந்த இதுல முஸ்தலிஃபாவில் தொழுகை நடக்கும். இந்த தொழுகை நேரத்தில் நீங்கள் பாருங்கள், இமாமுடைய தொழுகைக்கும் மாமுடைய தொழுகைக்கும் எவ்வளவு வித்தியாசம் என்று. எத்தனை விதமானவர்கள் பின்னால் என்று தொழுகின்றார்கள், எவ்வளவு வித்தியாசம் என்று பாருங்கள். இமாம் சுஜூதுக்கு போய்விடுவார் சுபகில், பெருத்த ஒரு கூட்டம் பின்னால் என்று கொண்டு வருவார். இந்தோனேசியா, மலேசியா, இலங்கை, இதே போன்று மாலைத்தீவ், சோமால் போன்ற நாடுகளில் உள்ள ஷாபிகள் எல்லாம் வந்து குனுவத்து ஓதிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் இமாம் சுஜூதிலே கிடப்பார். இது இஸ்லாம் அல்ல, இது நபி ஸல்லல்லாஹு வழிமுறையே கிடையாது. இஸ்லாத்தில் இமாம் மாமும் ரெண்டு பேருடைய தொழுகை ஒரே விதமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஹதீஸில் வருகின்றது, இன்னமா ஜுஹிலல் இமாமுன் யுஹத்தம் பிஹி, இமாம் ஆக்கப்படுவது எதற்கென்றால் அவரை பின்பற்றுவதற்காக. பின்பற்றுவதற்கு தான் இமாம் ஆக்கப்பட்டிருக்கின்றது. இமாமுக்கு மாறு செய்தால் அந்த தொழுகை அங்கீகரிக்கப்பட மாட்டார். இப்போது பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா ஜுஇலல் இமாம் லியுத்தம்ம பிஹி, இமாம் ஆக்கப்பட்டது எதற்கென்றால் அவரை பின்பற்றுவதற்காகும். ஃபஇதா கப்பர் ஃபகப்பிரு, அவர் அல்லாஹு அக்பர் என்றால் நீங்களும் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். வஇதா ரகஅ ஃபர்கஉ, அவர் ருக்கு செய்தால் நீங்களும் ருக்கு செய்யுங்கள். எழுந்தால் நீங்களும் எழுங்கள். அவர் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னால் فَقُولُوا اللَّهُمَّ رَبَّنَا لَكَ الْحَمْدُ என்று நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு சமீ அல்லாஹு லிமன் ஹமிதா கிடையாது. وَإِذَا صَلَّى قَائِمًا அவர் நின்று தொழுதால் فَصَلُّوا قِيَامًا நீங்களும் நின்று தொழுங்கள். وَإِذَا صَلَّى قَائِدًا அவருக்கு நோய் ஏற்பட்டு நிற்க முடியாமல் உட்கார்ந்து தொழுதால் فَصَلُّوا قُعُودًا أَجْمَعُونَ நீங்கள் அனைவரும் அவருக்கு பின்னால் உட்கார்ந்து தொழுங்கள் என்றார். இங்க பாருங்க, இமாமை எப்படி பின்பற்ற வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறது. தொழுகின்ற இமாமுக்கு நோய் சுகமில்லை, உட்கார்ந்து தொழுகின்றார். மாமூங்கள் நின்று தொழக்கூடாது, மாமூங்கள் உட்கார்ந்து தொழ வேண்டும். இதுதான் இஸ்லாம். இந்த அளவு இஸ்லாம் கூறுகின்றது இமாமை பின்பற்றுவது. ஆனால் மதுகபிலே பாருங்கள், இமாமை இவர்கள் கணக்கெடுப்பதில்லை. அவர் குனுவத்து ஓதுவார், இவர்கள் ஓதாமல் இருப்பார்கள். அவர் ஓத மாட்டார், இவர்கள் ஓதுவார்கள். அவர் நெஞ்சியிலே கட்டுவார், இவர் நெஞ்சிக்கு கீழே கட்டுவார்கள். இமாம் விரலை அசைப்பார், இவர்கள் அசைக்க மாட்டார்கள். அல்லது அவர் அசைக்க மாட்டார், இவர்கள் அசைப்பார்கள். நிறைய வித்தியாசம். இந்த ஹதீஸை நன்றாக கவனியில், இது சஹீஹுல் புகாரி சஹீஹுல் முஸ்லிம். இமாம் உட்கார்ந்து தொழுதா நாங்களும் உட்கார்ந்து தொழ வேண்டும். இதுதான் இஸ்லாமிய சட்டம். சொல்லுவார்கள் இதெல்லாம் மாற்றப்பட்டு விட்டது என்று. இல்லை, மாற்றப்படவில்லை. சுன்னத்துகளை குழி தோண்டி புதைத்து விட்டார்கள். இந்த சுன்னத்து உலகத்தில் எங்கும் கிடையாது. சுன்னத் என்றால் வழிமுறை, பரந்து இது கட்டாய கடமை. இமாம் உட்கார்ந்து தொழும் போது நாங்களும் உட்கார்ந்து தொழுவது கட்டாய கடமை. இது அப்படியே ஒழிக்கப்பட்டு விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸஹீஹ் புகாரி வருகின்றது, சல்லு கமா ரஐதுமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு நீங்கள் தொழக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்றார்கள். இந்த தொழுகை இருக்கின்றது. இது இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால், இந்த தொழுகைக்காக நாங்கள் உது செய்துவிட்டு பள்ளிக்கு வரும்போது எங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு வருகின்றன. இது சம்பந்தமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்துல் கம்ஸ், ஐந்து நேர தொழுகை, ஒரு ஜும்மா அடுத்த ஜும்மாவுக்கு இடையில், ரமலான் இலா ரமலான், ஒரு ரமலான் அடுத்த ரமலானுக்கு இடையில், முக்கஃபிராத்துன் மா பைனஹுன்ன, இந்த அடுத்த தொழுகைகளுக்கும் ஜும்மாவுக்கும் ரமலானுக்கும் இடையில் நடைபெறுகின்ற பாவங்களுக்கு இது தண்டகுட்டமாகும், இது பரிகாரமாகும். இதனிபல் கபாயர், பெரும்பாவங்களில் இருந்து இவர் தவிர்ந்திருந்தால் ஏனைய பாவங்கள் எல்லாம் அழிந்துவிடும் இந்த தொழுகைகளின் மூலம். அந்த அளவு இந்த தொழுகைகளுக்கு சிறப்பு இருக்கின்றது. எவ்வளவு பெரிய சிறப்பு என்று பாருங்கள். இன்னொரு இடத்தில் சொன்னார்கள், லவ் அன்ன நஹரன் பிபாபி அஹதிக்கும் குல்லையோமின், ஒருவருடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆறு ஓடுகின்றது, அவர் ஐந்து முறை அதனை குளிக்கின்றார். இப்படி ஒருவர் செய்தால் அவருடைய மேனியில் அழுக்கு குளிர் படிந்திருக்குமா? சொன்னார்கள், அப்படி ஒருவர் ஐந்து முறை குளித்தால் அவருடைய மேனியிலே எந்த அழுக்கும் தங்கி இருக்காது என்றார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஐந்து தொழுகையும் இப்படித்தான். ஐந்து முறை தொழும்போது இதன் மூலம் அவருடைய தவறுகள் அனைத்தையும் மன்னித்து விடுகிறான் என்று சொன்னார். இப்படி ஐந்து நேர தொழுகை தொழுது வரும்போது அல்லாஹு தஆலா அவருடைய பாவங்களை எல்லாம் போக்கி விடுகின்றான். இன்னொரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹம்சு ஸலவாத்தின் இஸ்தரலஹுன் அல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ் கண்ணியமும் மகத்துவமிக்க அல்லாஹு தஆலா ஐந்து நேர தொழுகை உங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றான். மன் அஹசன உதுஅஹுன்ன, யார் இந்த தொழுகைக்குரிய உதுவை சரியாக அழகாக செய்து, வசல்லா ஹுன்னலி வக்திஹின்ன, உரிய நேரத்தில் இந்த தொழுகைகளையும் தொழுதால், வ அதம ருகுஹுன்ன வஹுஷுஅஹுன்ன, தொழும்போது சரியாக ருகு சுஜூத் எல்லாம் செய்து அழகான முறையில் தொழுதால், கானலஹு அலல்லாஹி அஹ்தன் அன் யக்ஃபிர லஹு, இவருடைய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிப்பதாக பொறுப்படுத்திருக்கின்றான். ஒருவர் இப்படி செய்யாமல் பொதுபோக்காக சரியாக ஒது செய்யாமல் தொழுகை சரியாக ருகு செய்வதை பேணவில்லை என்றால் லைஸ லஹு அலல்லாஹி அஹதன், அல்லாஹு தஆலாவுக்கு இவரை மன்னிப்பதாக அவன் உடன்படிக்கை எடுக்கவில்லை. இன்ஷா அஃபர லஹு வ இன்ஷா அஸ்தபா, அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான் அந்த பிழைகளை, இல்லை என்றால் அவனை தண்டிப்பான் என்று கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இதுவும் சஹீஹான ஹதீஸ், அபூ தாவூதிலே வந்திருக்கின்றது. அடுத்தது இந்த தொழுகையில் முக்கியமாக பேணப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஏழு உறுப்புகள் இந்த தொழுகையில் தரையிலே பட வேண்டும். உமிர்னா அன் நஸ்ஜுத அலா சபஅத்தி அஃஉம், ஏழு உறுப்புகளை கொண்டு சுஜூது செய்யும்படி நாங்கள் கட்டளையிடப்பட்டிருக்கின்றோம். இரண்டு கால் விரல்கள் கிபிலாவை முன்னோக்கி இருக்க வேண்டும், முழங்கால் ரெண்டு, இரண்டு கை, அடுத்தது நெத்தி. இன்னொரு ஹதீஸ் வருகின்றது, நெத்தியுடன் மூக்கையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். யார் இந்த மூக்கை உயர்த்தி கொண்டு சுஜூது செய்கின்றாரோ அவர் தொழவில்லை என்றார் சொல்லிவிட்டு சொன்னார்கள். வல நகுஃபு சௌபன் வல ஷா, தொழும்போது ஆடைகளை மடிக்கவும் கூடாது, பெண்கள் கொண்டை முடியை கட்டவும் கூடாது என்றார். ஆடைகளை மடிக்க வேண்டாம் என்றும் தலைமுடியை கட்ட வேண்டாம் என்றும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்தது இந்த தொழக்கூடிய இடத்தில் இந்த சிந்தனையை திருப்பக்கூடிய எந்த அலங்காரங்களும் இருக்கக்கூடாது. சில பள்ளிகளில் போய் பார்த்தா தொழ முடியாது. சவுதி அரேபியாவிலே பார்த்தால் அப்படி சில பள்ளிகள் இருக்கின்றன, அழகான விதிப்புகள் விதிக்கப்பட்டிருக்கும். சிந்தனை எல்லாம் அங்குதான் செல்லும். விமான நிலையத்தில் சவுதி ரியாதில் ஒரு பள்ளி கட்டி இருக்கின்றார்கள். இதே போன்று மக்கா மதினா பள்ளிகளை சென்று பார்த்தவர்களுக்கு தெரியும், எப்படியுமே சொல்ல முடியாது அந்த அளவு அலங்காரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், லா யன்பகி அன் யகூன ஃபில் பைத்தி ஷைஉன் யுஷ்கிலு அல் முஸல்லி, தொழக்கூடிய இடத்தில் தொழுகையாளியுடைய சிந்தனையை திருப்பக்கூடிய எந்த ஒன்றும் அங்கு இருக்கக்கூடாது என்றார்கள். அதனால்தான் நாங்கள் ஜமாத்தில் முஸ்லிமில் அதிகமானவர்கள் என்ன செய்வார்கள், தொழும்போது அந்த முசல்லாவை புரட்டி போட்டு தொழுவார்கள். அந்த அளவு அதில் அலங்காரம், சிந்தனையை வேறு பக்கத்திலே கொண்டு போய்விடும். சரியாக அந்த சிந்தனை அல்லாஹ்வுக்காக என்று இருக்காது. இப்படி அலங்காரங்கள் அழகுகள் எதுவும் அந்த தொழக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடாது. இதையும் நாங்கள் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது தொழக்கூடியவருக்கு பசி ஏற்பட்டிருக்கின்றது, முந்தி பசி வந்து விட்டது, அல்லது அவர் கலா ஆஜத்துகளை கழிக்க வேண்டியிருக்கின்றது, மலம் ஜலம் கழிக்க வேண்டியிருந்தால் தொழக்கூடாது. அப்படி தொழுதால் அவருடைய தொழுகை அங்கீகரிக்கப்பட மாட்டார். லா ஸலாத பி ஹலரத்தி தஆம் வலா ஹுவ யுதாஃபிஹுல் அஹ்பதான், உணவு தயாராக வைக்கப்பட்டிருக்கிறது, அவர் சாப்பிட வேண்டியிருக்கின்றது, அந்த நேரத்தில் அதை விட்டு விட்டு தொழ போகக்கூடாது. அடுத்தது ஒருவர் மலம் ஜலம் கழிக்க வேண்டியிருக்கின்றது, அதை அடக்கிக் கொண்டு அவர் தொழவும் கூடாது. அப்படி தொழுதால் அது தொழுகை இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அடுத்தது இந்த தொழுகை இருக்கின்றது, இதை நான் ஏன் கூறுகின்றேன் என்றால், இந்த பிதத்து செய்பவர்களுக்கு பின்னால் தொழுகை கூடுமா என்று கேட்கின்றார்கள். இந்த தொழுகையை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று ஒரு கவனித்தால் இந்த கேள்வியை கேட்கவே மாட்டான். இப்படியெல்லாம் இருக்கின்றது, தொழுகின்றவர் இப்படி கலாஹாஜத்து மலம் ஜலம் கழிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருப்பவர் தொழக்கூடாது, தொழுகை இல்லை என்று வருகிறது. அவருக்கு சாப்பாடு தயாராக போட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது, அவர் போய் தொழுதால் தொழுகை இல்லை என்று வருகின்றது. தொழுகின்றவருக்கு முன்னால் அழகான சிந்தனையை திருப்பக்கூடிய எந்த விடயங்களும் அங்கு இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் வருகின்றது. எனவே விதத்துவாதிக்கு பின்னால் எப்படி தொழுகை கூடும்? அடுத்த ஹதீஸை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையில் ஒருவர் அந்த சுஜூது செய்யக்கூடிய இடத்தில் கையால் மண்ணை நினைத்தவாறு ரெண்டு முறை மூன்று முறை எல்லாம் தேய்க்க முடியாது, துப்புரவு செய்ய முடியாது, ஊத முடியாது. எந்த அளவு தொழுகையில் பேணுதல் இருக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார் என்று பாருங்கள். சொன்னார்கள், ஃபிர் ரஜுலி யஸ்ஃபி துராப் ஹைது யஸ்ஜுத், ஒருவர் சுஜூது செய்கின்ற இடத்தில் மண் இருந்தால் அந்த மண்ணை அவர் மண் உள்ள இடத்தில் தொழும்போது கையால் சரு பண்ணுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் சிமிந்தி இருக்கவில்லை, மண் போடப்பட்டிருந்தது. அந்த மண்ணை சஹாபாக்கள் சமப்படுத்துவார்கள் கையால். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து விட்டு சொன்னார்கள், இன் குந்த லா புத்த ஃபாஇலன் ஃபவாஹிதன், இது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி செய்வதாக இருந்தால் ஒரே ஒரு முறை இப்படி தடை விடுங்கள் என்றார். ரெண்டு முறை மூன்று முறையெல்லாம் செய்ய முடியாது, இந்த அளவு தொழுகையில் பேணுதல் வேண்டும். இதற்காக இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்தது, தொழுகையில ஒருவர் இருக்கும் போது தன்னுடைய பார்வை அங்கிட்டு வலது பக்கம் இடது பக்கம் மேலே உயர்த்தக்கூடாது. ஒரு சிலர் தொழும்போது தெரியாமல் செய்வார்கள், தொழும்போது நேரடியாக பார்ப்பார்கள், கடைக்கண்ணால் வலது இடத்திலே பார்ப்பார்கள், மேலே பார்ப்பார்கள், இப்படி கூடாது. மா பாலு அக்வாமின் யர்ஃபவுன அப்ஸாரஹும் இல ஸமாஇ ஃபீ ஸலாத்திஹிம், என்ன ஒரு சிலர் தொழும்போது தங்களுடைய பார்வையை மேலே உயர்த்துகிறார்கள். ஃபஸ்தத்தக்குலஹு ஃபீ தாலிக ஸும்ம கால் லயன்தஹியன் அன் தாலிக் அவ் லதுஃதஃபன் அப்ஸாரஹும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி செய்பவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும், அப்படி இல்லை என்றால் அவருடைய பார்வைகள் பறிக்கப்பட்டு விடலாம் என்று எச்சரிக்கை செய்தார்கள். இப்படி பார்வையை மேலே உயர்த்துவது, வலது பக்கம் இடது பக்கம் பார்ப்பதெல்லாம் மிக தடை செய்யப்பட்டிருக்கின்றது. சொன்னார்கள், தவிர்த்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் இவருடைய பார்வை பறிக்கப்படலாம் என்றும் எச்சரிக்கை செய்தார்கள். மா பாலு அக்வாமின் யர்ஃபவுன அப்ஸாரஹும் இல ஸமா, அதிகமான அவருடைய பார்வை அப்படியே கீழே பணித்து விடுவார். பார்வை கீழே இருக்க வேண்டும், எந்த பக்கத்துக்கும் திருப்பக்கூடாது. சுஜூதிலே அந்த விரல் இருக்கின்றதே அதுக்கு உள்ளாக இருக்க வேண்டும், அதை தாண்டி கூட இந்த பார்வை போகக்கூடாது. இந்த அளவு பேணுதல் தொழுகையில் இருக்கின்றது. என்ன காரணம் சொன்னார்கள், ஒருவர் தொழும் போது அல்லாஹ்வுடன் உரையாடுகின்றார், அல்லாஹ் முன்னால் இருக்கின்றான், அப்படி நினைத்துக் கொண்டு ஒருவர் தொழ வேண்டும். மா பாலு அக்வாமின் யர்ஃபவுன அப்ஸாரஹும் இல ஸமா, ஒரு சிலர் தங்களுடைய பார்வைகளை வானத்தின் பால் உயர்த்துகின்றார்கள், என்ன காரணம்? ஃபஸ்தத்த கவுலுஹு ஃபீ தாலிக், மிக கடுமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், லயன்தஹியன் அன் தாலிக, இதை தவிர்த்து கொள்ள வேண்டும், கட்டாயம் தவிர்த்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அவுல துஃதஃபன் அபுசாரஹும், அவருடைய பார்வைகள் பறிக்கப்படும் என்றார்கள். தொழுகையில் ஒருவர் கொட்டாவி விடுகின்றார் பார்க்கின்றோம். சர்வ சாதாரணம் பள்ளிகளில் பார்த்தால் எந்த விதமான ஆதாப ஒழுக்கங்கள் இருக்காது, வெறுமனே வாயை திறந்து அப்படியே கொட்டாய் விடுவார்கள். ஹதீஸ் என்ன வருகின்றது பாருங்கள், இதா தசாப அஹதுக்கும் ஃபிஸ் ஸலா, தொழுகையில் உங்கள் ஒருவருக்கு கொட்டாய் வந்தால் பல் யக்ஸிம் மஸ்தத்தா, முடியுமானவரை அதை அடக்கிக் கொள்ள வாயை பொத்திக் கொள்ள விடக்கூடாது என்றார்கள். இந்த அளவு தொழுகையில் பேணுதல் இருக்கின்றது. இப்படி எத்தனையோ விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த தொழுகையுடைய இந்த முறைகளை ஒரு நாளைக்கு இன்ஷாலா நாங்கள் ஒரு பயிற்சி வைக்க வேண்டும். அதிலே முழுமையாக எல்லா விஷயங்களையும் இன்ஷாலா நாங்கள் எடுத்து பார்க்க வேண்டும். எங்களுடைய தொழுகையில் சில பிழைகள் இருக்கின்றன, அதை நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டி இருக்கின்றது. இதே போன்று இந்த தொழுகையை தொழ வருபவர்கள் கவனிக்க வேண்டும், தங்களுடைய ஆடை எப்படி இருக்கிறது என்று. ஒருவர் கரண்டைக்கு கீழ் ஆடையை அணிந்து கொண்டு தொழ முடியாது. இன்னல்லாஹா ஜல்ல ஷானுஹு தஆலா லா யக்பலு ஸலாத ரஜுலின் முஸ்பிலின் இஸாரஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கண்ணியம் மகத்துவமிக்க அல்லாஹு தஆலா எவர் தன்னுடைய ஆடையை கரண்டைக்கு கீழ் பணித்துக் கொண்டு தொழுகின்றாரோ அவருடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அபூ தாவூத் என்ற ஹதீஸ் வந்திருக்கின்றது. சர்வ சாதாரணம் இஸ்லாமிய நாடு என்று கூறுவார்கள். பாருங்கள், சவுதி குவைத்தில் 195 விதமானவர்கள் கரண்டைக்கு கீழ் தான் உறுத்திக் கொண்டிருப்பார்கள். அந்த முத்தவ்வா என்று சொல்லக்கூடியவர்கள் மட்டும்தான் கொஞ்சம் ஆடை உயர்த்தி இருப்பார்கள். தொழுகை ஏற்றுக்கொள்ள லா யக்பல் என்று வருகின்றது, அல்லாஹ் தொழுகை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் என்று வருகிறது. சரி, இதுதான் இந்த தொழுகையிலே பேணப்பட வேண்டிய சில சில விடயங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். இன்னும் எத்தனை விடயங்கள் இருக்கின்றன? தொழுகைக்கு வரும்போது ஆடைகளை அழகாக உடுத்துவது, வீட்டில் ஒது செய்து விட்டு பள்ளியை நோக்கி வருவது, தொழுகையில இருக்கும்போது கொட்டாய் வந்தால் வாயை முடியுமானவரை அடக்கிக் கொள்ள வேண்டும், எப்படியுமே முடியாவிட்டால் கையை வச்சு வைத்து அப்படி பொத்திக் கொள்ள வேண்டும். தொழுகையில் எந்த விதமான உலக விஷயங்கள் கதைகள் எதுவுமே இருக்கக்கூடாது. சலாம் கொடுக்கும் வரைக்கும் ஒரே எண்ணத்தில் அந்த குஷு குலு என்று சொல்லக்கூடிய உள்ளச்சம், அல்லாஹ்வுடைய பயம், அந்த இரண்டும் இருக்கக்கூடிய முறையில் அந்த தொழுகையை சரியாக தொழுது முடிப்பது. இப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகைக்கு எத்தனையோ ஆதாபுகளை, ஒழுங்கு முறைகளை கற்றுத்தந்திருக்கின்றார்கள். இவைகள் அனைத்தும் சலாத்துல் முஸ்லிமீன் என்ற ஒரு நூலில் தொகுக்கப்பட்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு பயிற்சி வைக்க வேண்டும். ஒதுவில் இருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் உள்ள அனைத்து விடயங்களையும் ஒவ்வொன்றாக எடுத்து அதை செயல்முறையில் அனைவருக்கும் இன்ஷால்லா காட்ட வேண்டும் கூடிய சீக்கிரத்தில். இப்போது இந்த தொழுகையுடைய முறைகளை நாங்கள் பார்த்தோம். எந்த அளவு இந்த தொழுகையில் பேணுதல் இருக்க வேண்டும், இதில் இந்த தொழுகை எவ்வளவு கவனமாக தொழ வேண்டும், இது இஸ்லாத்தில் எவ்வளவு மிக முக்கியமான ஒன்று, இமாம் மற்றும் மாமூமுக்கு இடையில் உள்ள தொடர்பு என்ன என்பதென நாங்கள் பார்த்தோம். இப்போது இந்த கேள்வி வருகின்றது, பிதுஅத்து செய்பவருக்கு பின்னால் தொழுகை கூடுமா என்று. பிதுஅத்து செய்பவருக்கு பின்னால் தொழுகை எப்படி கூடும் பாருங்கள். பிதுஅத்து பற்றி என்ன வந்திருக்கின்ற ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹ்தஸ ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத். எங்களுடைய இந்த மார்க்கத்தில் அனுமதி இல்லாத ஒன்றை யார் செய்கின்றாரோ அது மறுக்கப்படும் என்றார்கள். அது மறுக்கப்பட்டுவிடும், அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஹவுல் கௌதர் என்ற ஆற்றில் தண்ணீர் கிடைக்காது. பிதுஅத் செய்பவருடைய தௌபா அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டார் என்றெல்லாம் ஹதீஸில் வருகின்றது. குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அந்த பிதுஅத் செய்பவரை முஷ்ரிக் என்று கூறுகின்றார். அம்லஹும் ஷுரகாஉன் ஷரஉ லஹும் மினத் தீன் மா லம் யஅஸன் பிஹில்லா. அதாவது தீனில் அல்லாஹு தஆலா அனுமதி அளிக்காதவைகளை மார்க்கமாக்கக்கூடிய இணைகள், கூட்டாளிகள் இருக்கின்றாரா என்று அல்லாஹ் கேட்கின்றான். ஷுரகா என்றால் கூட்டாளிகள், அல்லாஹ்வுடைய கூட்டாளிகள். அப்ப தீனில் மார்க்கமாக்கக்கூடிய கூட்டாளிகள், ஒருவர் கூட்டுதுவா சுன்னத் என்று சொல்லுகின்றார். இதே போன்று உசல்லி ஃபர்ல் லுஹ்ரி அர்பா ரகஅத்தின் இது மார்க்கம் என்று கூறுகின்றார். வெள்ளிக்கிழமையிலே இரண்டு அதான் சொல்லுகின்றார்கள். மஹ்ஷர் என்று ஒன்றை ஓதுகின்றார்கள். மரணித்தவர்களுக்கு என யாசின் ஓதுகின்றார்கள், தல்கீன் ஓதுகின்றார்கள், திக்ர் சலவாத்து சொல்லி மையத்தை எடுத்துக் கொண்டு செல்கிறார்கள். இப்படி எத்தனையோ பிதுஅத்துகள் நடைபெறுகின்றன. அல்லாஹு தஆலா கூறுகின்றான், இந்த பிதுஅத்துகளை உருவாக்குகின்றார்களே இவர்கள் அல்லாஹ்வுடைய கூட்டாளிகளா என்று கேட்கின்றான். கூட்டாளிகள் இருக்கின்றார்கள். ஏன்? மார்க்கம் என்பது அல்லாஹ்வுக்குரியது. ஹலால் ஹராம் ஃபர்து வாஜிபு சுன்னத் இதை அல்லாஹு தஆலா தான் எங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும், வேறு யாருக்கும் உரிமை இல்லை. யாராவது ஒருவர் மார்க்கத்தில் ஒன்றை ஒரு பிதுஅத்தை உருவாக்கினால் இவர் ஷரீக், அல்லாஹ்வுடைய கூட்டாளி. இதை செய்பவர் முஷ்ரிக் ஆகிவிடுவார். எனவே பிதுஅத் செய்பவர்கள் முஷ்ரிக்கள் என்று தெளிவாக குர்ஆன் வருகின்றது. தெளிவான ஷிர்காகும். இவர்கள் மதம் மாறியவர்கள் என்று ஹதீஸில் வருகின்றது. இப்போது பாருங்கள், பிதுஅத்து செய்கின்றவருக்கு பின்னால் எப்படி ஒரு முஸ்லீம் சென்று தொழுவது? தொழ முடியாது. ஏன்? அவருடைய வணக்கமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. பொகுவ ரத்துன் என்று வருகின்றது. இதை இலகுவாக நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு ஒரு உதாரணம் தருகின்றேன். ஒரு இமாம் தொழுவிக்க வருகின்றார், ஒது செய்யவில்லை. மாமூமுக்கு நன்றாக தெரியும் இவர் ஒது செய்யவில்லை என்று. இஸ்திஞ்சாக போய்விட்டு வருவதை கவனித்தார், ஒது செய்யவில்லை, வந்து தொழுவிக்கின்றார், தயவு செய்யவும் இல்லை. இந்த மகமும் இவருக்கு பின்னால் தொழுவாரா? தொழமாட்டார். ஏன்? இவர்கள் ஒதுவில்லை. ஒதுவில்லாமல் தொழுகை கூடாது. எனவே ஒருவர் தொழமாட்டார் இவருக்கு பின்னால். ஏன்? இந்த இமாமுடைய தொழுகை சேர்த்தில்லை என்று அவருக்கு நன்றாக தெரியும். இதை ஒரு சிறு குழந்தை கூட வழங்கிக் கொள்ளும். இதே போன்று பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹதஸ ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃஹுவ ரத்து. யார் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை உருவாக்குகின்றாரோ அது மறுக்கப்படும் என்றார். அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அல்லாஹ். இப்போது பார்த்தால், ஒருவர் பிதத்தை தொழுகையில ஏற்படுத்தி கொண்டு அவர் தொழுகித்தால் இவருடைய இந்த வணக்கம் ரத்து, மறுக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். எப்படி இவருக்கு பின்னால் தொழுவது? அப்படி இல்லாமல் சரி, இவருடைய தொழுகை கூடாது, பரவாயில்லை, ஆனால் எங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஒருவர் சொல்வாரே ஆனால், ஒதுவு செய்யாமல் ஒரு இமாம் தொழுதால், அவர் தொழுவித்தால் அவருக்கு பின்னால் தொழ வேண்டும். ஆனால் இங்கு யாரும் தொழ மாட்டார். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கின்றது? விதத்துவாதிக்கு பின்னால் எப்படி தொழுவது? அடுத்தது, விதத்துவாதியுடைய தொழுகை எப்படி இருக்கும்? எங்களுடைய தொழுகைக்கும் அவருடைய தொழுகைக்கும் வித்தியாசம் இருக்கும். உதாரணமாக, ஒரு விதத்து செய்யக்கூடிய இமாம் இருக்கின்றார். இவர் என்ன செய்வார்? குனுவத்து ஓதுவார். பின்னால் ஒருவர் இருக்கின்றார், இவருடைய அகீதா குனுவத்து பித்அத். என்ன செய்வது? அவர் குனுவத்து ஓதும் போது இவர் என்ன செய்வது? எப்படி நின்று தொழுவது? ஹதீஸில் வருகின்றது, இமாமை பின்பற்றுங்கள். இமாமை பின்பற்ற வேண்டும். எந்த அளவென்றால், அவர் அல்லாஹ் அக்பர் சொன்னால் அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள், ருகூவுக்கு போனால் ருகூவுக்கு போங்கள், சுஜூதுக்கு போனால் சுஜூதுக்கு போங்கள், நின்று தொழுதால் நின்று தொழுங்கள், உட்கார்ந்து தொழுதால் உட்கார்ந்து தொழுங்கள் என்று வந்திருக்கின்றது. இமாமை பின்பற்ற வேண்டும். இப்போது இந்த இமாம் பிதத் செய்யும் போது என்ன செய்வார்? இந்த ஹதீஸின்படி அமல் செய்ய போனால் இவரும் குர்ஆன் ஓத வேண்டும், இமாமை பின்பற்ற. ஆனால் குர்ஆன் அந்த ஆயத்தின் படிக்கும், புகாரில் வந்திருக்கின்ற ஹதீஸின்படி இந்த பிதத்தை செய்தால் இவர் முஷ்ரிக் ஆகிவிடுவார். என்ன செய்வது? எனவே ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது, பித்அத் செய்யக்கூடிய இமாமுக்கு பின்னால் தொழ முடியாது, தொழக்கூடாது. பித்அத் செய்வோருக்கு பின்னால் தொழக்கூடும் என்பதற்கு சரியான ஒரு ஆதாரம் கொண்டு வர வேண்டும். ஆதாரம் கிடையாது. ஆனால் இந்த மௌலவிமார்கள் ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள். எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு சில அமீர்மார்கள் வருவார்கள், அவர்கள் தொழுகையை பிற்படுத்துவார்கள், நீங்கள் வீடுகளில் தொழுதுவிட்டு அவர்களோடும் சேர்ந்து தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எனவே தொழுகையை பிற்படுத்துவது பித்அத். பித்அத் செய்வோருக்கு பின்னால் தொழலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார் என்று ஒரு கருத்தை அந்த இடத்தில் பகிரங்கமாக கூறி மக்களை வழிகெடுத்தார். ஒரு மூலை ரைசுத்தின் மூலை பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு ஒரு பிழையான கருத்து என்று. பித்அத் செய்பவனுடைய அந்த பிதத்தை அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டார் என்று கூறிய நபி எப்படி திருத்தி அவருக்கு பிதத்தை செய்வதற்கு பின்னால் தொழுங்கள் என்பார்கள்? தொழுகையுடைய நேரத்தை ஒருவர் பின்படுத்தினால் அது பிதத் அல்ல. பிதத் என்பது மார்க்கத்தில் ஒன்றை உருவாக்கி இது மார்க்கம் என்று சொல்வது. ஒருவர் இசை கேட்கின்றார், இது பிதத் அல்ல, இது ஹராம். அவரிடத்தில் கேட்டால் ஒரு காலம் சொல்ல மாட்டார், இசை கேட்டால் நூறு நன்மை, இது மார்க்கம் என்று சொல்ல மாட்டார். தொழுகையுடைய நேரத்தை பிற்படுத்துபவர் இது மார்க்கம், குனுவத்து ஓதுகின்ற பிறகு ஓதுவது போன்று நன்மை கிடைக்கும், கூட்டுத்துவாய் போன்று நன்மை கிடைக்கும் என்று யாராவது சொல்லுவாரா? எவ்வளவு ஒரு அறிவீனமான ஒரு பதில் என்று பாருங்கள். இது மக்களை வழிகெடுக்கின்ற நோக்கமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. தொழுகையை பிற்படுத்துகின்ற ஒருவரிடத்தில் சென்று கேட்டால் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவார், முக்கியமான வேலை வந்து சுணங்கி விட்டது, இன்ஷால்லாஹ் இதற்கு மேல் இப்படி நடக்காது என்று சொல்லுவாரே தவிர, இல்ல இது சுன்னத்து, இது மார்க்கம், இதுக்கு நன்மை கிடைக்கும் என்று யாராவது சொல்லுவாரா? இது பித்அத். இது பித்அத் அல்ல. கட்டம் ஓதுவதை கேட்டு பாருங்கள், சொல்லுவார்கள் இது நன்மை கிடைக்கும் என்று. மீலாதுல்லா கொண்டாடினால் நன்மை கிடைக்கும் என்று சொல்லுகின்றார்கள். கூட்டுதுவா ஓதினால் நன்மையான விஷயம் என்று சொல்லுகின்றார்கள். தொழுகையை பிற்படுத்துவது யாராவது நன்மை என்று சொல்வார்களா? பிற்படுத்திய இமாமிடத்தில் சென்று கேட்டால் ஏதோ ஒரு காரணத்தை சொல்ல, மன்னித்துக் கொள்ளுங்கள் தவறி விட்டது, முக்கியமான வேலை வந்து விட்டதுன்னு சொல்லுவாரே தவிர, இது மார்க்கத்தில் யாருமே சொல்ல மாட்டார்கள். இது ஆதாரம் அல்ல. பிதத் செய்வோருக்கு பின்னால் தொழுவை கூறும் என்பதற்கு தெளிவான ஒரு ஆதாரம் கொண்டு வர வேண்டும். ஆனால் ஒரு ஆதாரம் கூட கிடையாது, ஒரு ஆதாரம் இல்லை. இந்த ஹதீஸுடைய கருத்து என்ன வந்திருக்கின்றது, சில இது ஒரு ஹலீஃபா இருப்பார், சில நேரங்களில் தொழுகையை பிற்படுத்துவார். இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நேரத்துக்கு வீட்டிலே தொழுது விடுங்கள், தொழுது விட்டு பிறகு பள்ளிக்கு வந்தால் இமாமோடு அந்த ஹலீஃபாவோடு சேர்ந்து தொழுது கொள்ளுங்கள் என்றார்கள். இது அந்த ஒரு அதிகாரம் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியை பற்றி தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆட்சி இல்லாத காலத்தில் ஒருவர் தொழுகையை பிற்படுத்தினால் இவருக்கு பின்னால் யாருமே தொழமாட்டார்கள். புத்தகம் பெரிய வழி இருக்கிறது, 12:30 தொழுகு, ஒரு இமாம் அங்கு நியமிக்கப்பட்ட இமாம் 2 மணிக்கு வாரார், ஒரு ஆளாவது தொழுவாங்களா அவருக்கு பின்னால், அடுத்த நாள் ஆள் அனுப்பிடுவா வீட்டுக்கு போக மாட்டேன். இன்றைக்கு இந்த ஒவ்வொரு பள்ளிகளும் ஒரு இமாம் நியமிக்கப்பட்டிருக்கிறது தொழுவது 5 நிமிஷம் இல்ல, 2 நிமிஷம் பின்னா முடிஞ்சது, ஆள் வரைக்கிடுவான், யார் தொழப்போறது இவருக்கு பின்னால, சிந்திச்சு பாருங்க. அப்ப இந்த ஹதீஸ் அது ஒரு ஹலீஃபா இந்த மாதிரி அவருக்கு சில வேலைகள் வரும்போது இப்படி சில நேரத்தில் பிற்படுத்துவார் தொழுகையை. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அவரோடு நீங்க சேர்ந்து தொழுது கொள்ளுங்க, டைமுக்கு வீட்டுல தொழுங்க. ஒரு ஆட்சி இல்லாத காலத்தில் யாரு தொழுகையை பிற்படுத்துறீங்க, அவங்க பின்னாடி யாரு போய் தொழ போறது, இவர் யாராவது பள்ளியில வைப்பாங்களா, வைக்க மாட்டாங்க. எனவே பிதத்து செய்வோருக்கு பின்னால் தொழுகை கூடாது, தொழுவதற்கு ஒரு ஆதாரம் கூட குர்ஆன் ஹதீஸில் இல்லை. பிதத்து செய்பவருடைய தொழுகை எந்த ஒரு வணக்கம் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டார், அவர் முஷ்ரிக்காக விடுவார், ஹதீஸில் அவர் மதம் மாறிவிட்டார் என்று வருகின்றது. எனவே இந்த ஹதீஸை கொண்டு வருகின்றார்களே, பிதத்து செய்பவருக்கு பின்னால் தொழுகை கூடும் என்பதற்கு இது ஆதாரம் அல்ல. தொழுகை பிற்படுத்துவது ஹராமே தவிர இது பிதத்து அல்ல. இப்போது இன்னொரு ஆதாரத்தை கொண்டு வருகின்றார்கள், பிதத்து செய்பவருக்கு பின்னால் தொழலாம் என்று. அது சஹீஹ் புகாரியில் வந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். இதைத்தான் இன்றைக்கு முக்கியமாக பிடித்துக் கொண்டு பிதத்துவாதிக்கு பின்னால் தொழலாம் என்று கூறுகிறார்கள். அதை நான் உங்களுக்கு இன்றைக்கு தெளிவாக இதை எடுத்து வாசித்து காட்டுகின்றேன், பாருங்கள் இதில் ஆதாரம் இருக்கிறதா என்று. இது ஹதீஸா, இது குர்ஆனா என்பதை நீங்கள் பாருங்கள். அதாவது சஹீஹ் புகாரி 1வது பாகத்தில் 542வது பக்கத்தில் ஒரு தலையங்கம் போட்டிருக்கின்றார்கள் இமாம் புகாரி. பாபு இமாமத்தில் மஃதூன் வல் முபததி, குழப்பம் விளைவிக்கின்ற இமாம், பிதத் செய்கின்ற இமாம், இவரை பற்றி ஒரு பாடம். வகால் அல் ஹசன், ஹசன் பஸ்ரி என்பவர் கூறுகின்றார், சல்லி வ அலைஹி பிதத், ஒரு இமாம் தொழுவிக்கும் போது அவருடைய பிதத் அவரோடு இருக்கட்டும், நீ அவருக்கு பின்னால் தொழு என்று சொன்னார்கள். இந்த புகாரி சஹீஹ் புகாரியில் தலையங்கம் போடப்பட்டிருக்கின்றது. இந்த தலையங்கம் எப்படி இருக்கின்றது, குழப்பம் விளைவிக்கின்ற இமாம், பிதத் செய்கின்ற இமாம், இவருடைய தொழுகை பற்றி என்ன என்று ஒரு தலையங்கம் போட்டிருக்கின்றார் இமாம் புகாரி. பிறகு ஹசன் பஸ்ரியுடைய ஒரு கருத்தை கொண்டு வருகிறார், இது சஹாபி அல்ல, இது தாபிஈங்களில் ஒருவர், சஹாபாக்களை கண்டவர்களில் ஒருவர் இவர், இது ஹதீஸ் அல்ல, இவர்களுடைய சொந்த கருத்து. என்ன கூறுகின்றார் ஹசன் பஸ்ரி, ஒரு இமாம் தொழுவிக்கின்றார், அவர் பிதத் செய்தால் அவரோடு இருக்கட்டும், நீ அவருக்கு பின்னால் தொழு என்றார்கள். இது குர்ஆன் ஹதீஸ் அல்ல, ஒரு முஸ்லீம் பின்பற்ற வேண்டியது குர்ஆன் ஹதீஸ். குர்ஆன் ஹதீஸ் இப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை, இது ஒரு தாபியுடைய ஒரு கருத்து, இதை ஒரு முஸ்லீம் எடுக்கக்கூடாது. ஒன்று அடுத்தது இன்னொரு ஆதாரத்தை கொண்டு வருகின்றார்கள், அது என்ன பாருங்கள், உஸ்மான் பின் அஃபான் அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கும் போது ஒரு வரலாறு கூறுகின்றது, இதுவும் வரலாறு ஹதீஸ் அல்ல. அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி ஒரு கூட்டம் வந்து அவர்களை முற்றுகையிட்டு விட்டார்கள். இப்போது அவர்கள் அந்த அரண்மனைக்குள் தடுக்கப்பட்டிருந்தார்கள், வெளியிலே இவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி கூடி நின்றார்களாம். தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது, மக்கள் எல்லாம் மஸ்ஜித் நபவியிலே கூடிவிட்டார்கள், ஹலீஃபாவுக்கு வெளியில் வர முடியாது, அந்த அரண்மனை முற்றுகையிடப்பட்டிருக்கின்றது. தொழுகையுடைய நேரம் வந்ததும் அவர்களை கொலை செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய அந்த கூட்டத்தின் தலைவர் வந்து தொழுவிக்கின்றார் இமாமா. இப்போது ஒருவர் ஓடி போய் இமாம் இந்த ஹலீஃபாவிடத்தில் கேட்டாராம், ஹலீஃபாவே, தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது. இந்த குழப்பக்காரன் தொழுகிக்கின்றான், இவனுக்கு பின்னால் தொழலாமா என்று கேட்டார்களாம். அதற்கு உஸ்மான் இப்னு அஃபான் கொடுத்த பதில் தான் இது. என்ன? அன்னஹு தஹல அலா உஸ்மான் இப்னு அஃபான் வஹுவ மஹ்சூர். உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் முற்றுகையிடப்பட்டிருந்த நேரத்தில் ஒருவர் அவர்களிடத்தில் நுழைந்து ஃபகால் இன்னக இமாமு ஆமதி, ஹலீஃபாவே நீங்கள் தான் முழு முஸ்லீம்களுக்குரிய இமாம். உங்களுக்கு பெரும் சோதனை ஏற்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். குழப்பக்கார ஒரு இமாம் எங்களுக்கு தொழுகிக்கின்றார், நாங்கள் இந்த தொழுகையை தொழுவதற்கு விருப்பம் இல்லை, என்ன செய்வது என்று கேட்டார். அதற்கு உஸ்மான் இப்னு அஃபான் சொன்னார்கள், மனிதர்கள் செய்கின்ற வணக்கங்களிலே மிகச் சிறந்தது இந்த தொழுகையாகும். யார் இந்த தொழுகையை சரியாக தொழுகின்றாரோ நீனும் அவரோடு சேர்ந்து தொழுதுகள், அழகாக இதை செய்து கொள். அவர்கள் இதிலே கேடு விளைவித்தால் அவருடைய கழுதிகளில் இருந்து நீ ஒதுங்கிக் கொள்ளார்கள். தமிழை பாருங்கள், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முற்றுகையிடப்பட்டிருந்த போது நான் அவர்களிடம் சென்று, நீங்கள் மக்களுக்கு தொழுகை நடத்துகின்ற இமாமாக இருக்கிறீர்கள், உங்கள் மீது சோதனை ஏற்பட்டிருப்பதை காண்கின்றோம், இந்நிலையில் எங்களுக்கு குழப்பம் விளைவிக்கின்றவர் இமாமாக தொழுகை நடத்துகின்றார், அதனால் நாங்கள் மனவேதனை அடைகின்றோம் என்று கூறினேன். அதற்கு தொழுகை மக்கள் செய்கின்ற செயல்களில் மிகச்சிறந்த செயலாகும், மக்கள் அதை அழகான முறையில் செய்யும் போது நீயும் அவர்களோடு தொழு, அவர்கள் அதில் தவறிழைக்கின்ற போது அத்தவறுகளை விட்டு நீ ஒதுங்கிக் கொள் என உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் கூறினார்கள். இதுவும் ஹதீஸ் அல்ல, இது ஒரு வரலாறு. உஸ்மான் இப்னு அஃபான் கூறிய கருத்து இதுல எங்க சொன்னாங்க? தொழச்சொல்லி சொன்னாங்க, வணக்கங்களிலே மிகச்சிறந்தது தொழுகை, அதை சரியாக செஞ்ச நீங்க தொழுங்க, பிழையா செஞ்ச தவிர்த்து கொள்ளுங்க. நான் எங்க இன்னைக்கு தொழச்சொல்லி சொல்லி அவங்க சொல்ல இல்லையே, தொலைச்சலிக்கு சொல்ல இல்ல, இதை கொண்டு வந்து இவங்க சொல்றாங்க. இமாம் புகாரி சொல்லிருக்கிறாங்க தொழலாம். புகாரில வரக்கூடியதெல்லாம் ஹதீஸ் எங்க ஹதீஸ் ஆயுது? புகாரில வரக்கூடிய ஹதீஸுகள் எல்லாம் சஹிஹான ஹதீஸ், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் ஹதீஸ் அல்லாத சில வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கின்றன, அதுல சரியான வரலாறுகளும் இருக்கும், பிழையான வரலாறுகளும் இருக்கும். இது ஹசன் பஸ்ருடைய ஒரு கருத்து தொழலாம் என்பது, இது குர்ஆன் ஹதீஸ் அல்ல. அடுத்தது உஸ்மான் இப்னு அஃபான் இதுல அவருக்கு வித்அத்து செய்பவர்கள் இங்கு வரவும் இல்லை. இதுல வித்அத்து செய்பவர் இந்த இமாம் வித்அத்து செய்பவர் என்று அவர்கள் கேட்கவும் இல்லை, குழப்பக்காரர் என்று வந்திருக்கு. அப்ப என்ன சொன்னார்கள்? சரியாக தொழுதால் தொழு, இல்லை என்றால் தவிர்த்து கொள் என்று சொன்னார். ஏன்னா உஸ்மான் இப்னு அஃபானுடைய கருத்தும் வித்அத்து குழப்பம் செய்கின்றவருக்கு பின்னால் தொழக்கூடாது என்பது அவருடைய கருத்தை தவிர தொழலாம் என்பதற்கு ஆதாரம் கிடையாது. எங்க இருக்கிற ஆதாரம்? அப்ப இத போலத்து மக்கள் இப்ப வழி கெடுக்கிறாங்க. அதனால இது இப்ப சத்தியத்தில் இருக்கக்கூடிய இந்த கூட்டத்துக்குள்ள இந்த பிரச்சனைக்கு இடமே இல்லை. இதுல இப்படி ஒரு வித்யாத்து ஒரு குழப்பம் கொலைகாரம் யாரும் தொழுவிக்க முடியாது. குர்ஆன் ஹதீஸ் படி தொழுவிக்கக்கூடிய இமாம்கள் தான் இந்த ஜமாத்தில் இருப்பாங்க. இது வெளியில உள்ளவங்களுக்கு தான் இந்த சிக்கல் ஏற்படும். அதனால இந்த கேள்விக்கு நாங்கள் பதில் அளிப்பது எங்களுடைய கடமை. எனவே இது மீண்டும் ஒருமுறை சரியாக நான் கூற விரும்புகின்றேன். எப்படி? பிதத்து செய்பவருடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட மாட்டார். ஹதீஸ், பிதத்து செய்பவனுக்கு ஹவுதுல் கௌதர் என்ற ஆற்றில் தண்ணீர் கிடைக்காது. பிதத்து செய்பவன் மதமாறி விட்டான் என்று புகாரில் வருகின்றது. பிதத்து செய்பவன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற முஷ்ரிக் என்று குர்ஆன் கூறுகின்றது. ஆகவே பிதத்து செய்கின்றவனுக்கு பின்னால் தொழுகை கூடாது. இவனுடைய தொழுகை அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டார். பித்அத்து செய்பவருடைய ஒவ்வொரு வணக்கமும் மர்தூத் என்று வருகின்றது, அது நிராகரிக்கப்படும். பித்அத்து செய்கின்ற ஒருவன் தொழுகை நடத்துகின்றான் என்றால் அவனுடைய தொழுகை நிராகரிக்கப்படும். எனவே எப்படி தொழுவது? ஒதுவில்லாமல் ஒருவன் தொழுவித்தால் அவனுடைய தொழுகை நிராகரிக்கப்படும், அந்த தொழுகை கூடாது, எப்படியும் தொழ முடியாது. இப்போது கேள்வி வருகின்றது, அந்த ஹதீஸில் நபி அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, சுனைக்கு தொழுகின்ற இமாமுக்கு பின்னால் தொழுங்கள் என்று, அது பிதத் அல்ல. நேரத்தை பிற்படுத்துவது ஹராமே தவிர அது பிதாத் அல்ல. அது ஒரு அப்படி ஒரு ஆட்சி இருக்கும் போது ஒரு ஹலீஃபா அப்படி சில நேரத்தில் செய்தால் அவர்கள் வீட்டில் தொழுதுவிட்டு அவரோடு தொழ வேண்டும். கிலாபத் இல்லாத காலத்தில் ஒருவர் சுமைக்கு தொழுதால் யாரும் அவரோடு சேர்ந்து தொழமாட்டார்கள், அவர்கள் உரிய நேரத்தில் தொழுதுவிட்டு போய் விடுவார்கள். அடுத்தது புகாரியிலே வந்திருக்கக்கூடிய முதலாம் பாகத்தில் 452 பக்கத்தில் இந்த இரண்டையும் ஆதாரமாக பிடிக்க முடியாது. ஏனென்றால் ஒன்று ஹசன் பசரியுடைய சொந்த கருத்து, இது குர்ஆன் ஹதீஸ் அல்ல. அடுத்தது உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களை கூறிய இந்த கூற்று இருக்கின்றது, இதிலே பிதுஅத் செய்பவனுக்கு பின்னால் தொழு என்று இந்த கடத்திலே கிடையாது. குழப்பக்காரனுக்கு பின்னால் தொழலாமா என்றுதான் அவர்கள் கேட்டார்கள். உடனே விடையளித்தார்கள், சரியாக செய்தால் தொழுங்கள், இல்லை என்றால் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். எனவே உஸ்மான் இப்னு அஃபானுடைய கருத்தும் பிழை செய்பவருக்கு பின்னால் தொழக்கூடாது என்பதுதான். எனவே இதில் ஆதாரம் கிடையாது. இதற்கு மேல் யாராவது வேறு சில ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு வந்தால் இப்படி பிதுஅத் செய்பவருக்கு பின்னால் தொழலாம் என்று குர்ஆன் ஹதீஸில் ஒரு ஆதாரம் இருந்தால் அதை எங்களால் மறுக்க முடியாது, நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். எனவே இதை தவிர வேறு குர்ஆன் ஹதீஸிலிருந்து தெளிவான ஒரு ஆதாரத்தை யாராவது கொண்டு வந்தால் இன்ஷாஅல்லாஹ் நாங்கள் அதை பார்க்கலாம். எப்படி என்று ஒரு கேள்வி வந்திருக்குது, நாம் பல முறை சொல்லி இருக்கிறோம், ஜமாத்துல் முஸ்லிமீன் என்பது ஒரு சத்தியமான கூட்டம், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம். இந்த கூட்டத்திலே சேரும்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். இதிலே ஒருவர் வந்து பையத்து செய்து நுழைந்து சரியாக நடந்தால் நிச்சயமாக அவர் சொர்க்கம் செல்வார். இதற்குள் வந்து யாராவது ரகசியமாக நரகத்துக்கு செல்லக்கூடிய செயல்களை செய்தால் அல்லது பையத்தை முறிக்கக்கூடிய செயல்களை செய்தால் அவர்களும் நரகத்துக்குத்தான் செல்வார்கள். வெறுமனே ஜமாத்தில் முஸ்லிமீனில் சேர்ந்ததற்காக வேண்டி சொர்க்கம் செல்வதில்லை, சரியாக நடந்தால் தான் அவரும் சொர்க்கம் செல்வார். ஆகவே இந்த ஜமாத்தில் முஸ்லிமீனில் நுழைந்துகின்ற அனைவரும் மலக்குகளும் அல்ல, எந்த பிழையும் செய்ய மாட்டார்கள் என்பதும் கருத்தல்ல. அப்படி ஒரு கூட்டம் உலகத்தில் கிடையாது, சஹாபாக்கள் கூட இல்லை. சகாபாக்களில் கூட சில பிழைகள் நடைபெற்று தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்கள், உபதேசங்கள் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் நுழைகின்றவர்கள் மலக்குகள் அல்ல, மனிதர்கள். பிழைகள் நடக்கும், என்ன வித்தியாசம் என்றால் இதிலே உள்ளவர்கள் குர்ஆன் ஹதீஸை காட்டினால் உடனே ஏற்றுக்கொள்வார்கள், அவ்வளவுதான். இவர்கள் ஷிர்கு பித்அத் குஃப்ர் இருக்காது. இந்த அடிப்படையில் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருப்பவர்கள் யாராவது பிழை செய்தால் அந்த பிழையை பகிரங்கமாக எழுத்து மூலம் எழுதி மக்களுக்கு மத்தியில் வாசிக்கும்படி அனுப்பினால் அது வாசிக்கப்பட மாட்டார். ஏனென்றால் ஒரு முஸ்லீமுடைய இரத்தம், அவருடைய பொருள், அவருடைய மானம், அவருடைய மரியாதை எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதை வாங்குவது ஹராம் என்று ஹதீஸ் வந்திருக்கின்றது. ஆகவே ஒரு முஸ்லீம் ஒரு பிழையை செய்ய கண்டால் இன்னொரு முஸ்லீம் அவரிடத்தில் சென்று அழகாக உபதேசம் செய்ய வேண்டும். ஒரு முறை, இரண்டு முறை, மூன்று முறை உபதேசம் செய்ய வேண்டும். அவர் திருந்திக் கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ், திருந்தவில்லை என்றால் அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு அமீரிடத்தில் முறைப்பாடு வைக்க வேண்டும். பிறகு அமீரால் அவர் விசாரிக்கப்பட்டு நிச்சயமாக திருத்தப்படுவார், ஒன்று திருந்துவார் அல்லது இஸ்லாத்திலிருந்து போவார், ரெண்டில் ஒன்று நடக்கும். இதுதான் இஸ்லாம். இப்படித்தான் குர்ஆன் ஹதீஸும் கூறுகின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படித்தான் நடந்திருக்கின்றது. எனவே இந்த கடிதத்தில் ஒரு சில ஒரு முஸ்லீம் இடத்தில் ஒரு பிழை இருப்பதாக எழுதப்பட்டிருக்கின்றது, அதை இந்த இடத்தில் எப்படி வாசிக்க முடியாது? இந்த கேள்வி எழுதிய சகோதரர்களோ சகோதரிகளோ அவர்களிடத்திலே சென்று நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், இன்ஷா அல்லாஹ் அவர் திருந்திக் கொள்வார். ஏன் அல்லாஹ் தஆலா குர்ஆன் கூறுகின்றான், நபியே நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், நிச்சயமாக உபதேசம் விசுவாசிகளுக்கு பயனளிக்கும் என்று கூறுகின்றான். ஆகவே இந்த கேள்வி எழுதியவர்கள் அவர்களுக்கு சென்று உபதேசம் செய்யுங்கள், இன்ஷா அல்லாஹ் அவர் திருந்திக் கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ், அப்படி திருந்தவில்லை என்றால் நீங்கள் நேரடியாக எங்களிடத்தில் அல்லது புத்தன அமீரிடத்தில் இந்த முறைப்பாட்டை வைத்தால் இன்ஷா அல்லாஹ் அவர் திருத்துவார்கள், அவர் திருந்திக் கொள்வார். வேறு யாருக்காவது என் கேள்விகள் இருந்து கேட்டு அடுத்து புதுசா பையத்து செஞ்சு அந்த உங்களுடைய பேர்கள் எழுதி போடப்பட்ட ஒரு 10 ஆண்கள் ஒரு 4 பெண்கள்
பையத்தை செஞ்சு புதுசா ஜமாத்து முஸ்லீம் இஸ்லாத்து நுழைஞ்சிருக்கிறாங்க, எல்லாருக்கும் துவா செஞ்சு கொள்ளும். கேள்விகள் இருக்குதான். அதுல ஒரு சகோதரர் புல்மோட்டையில, அவனோட பேரு சரியா ஞாபகம் இல்லை, அவனோட பேர் அதுல எழுத இல்லை, மற்றவனோட பேர்லாம் எழுதப்பட்டிருக்கு. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.